الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَتِمُّ الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته امه او كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இதிலே 1443 ஆண்டின் ஜுல்ஹஜ் மாதத்தின் மூன்றாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்காக பயணித்த ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமைகளை முடித்துவிட்டு நாடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே பலருடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கமும் ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கும், நானும் ஹஜ்ஜ் செய்ய வேண்டும், ஏற்கனவே ஹஜ்ஜ் செய்தவர்களுக்கே நான் மீண்டும் ஹஜ்ஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இல்லாமல் இருக்காது. எவ்வளவு தடவைகள் சென்றாலும், எத்தனை மாதங்கள் தரித்திருந்தாலும் ஒரு விரக்தி அடையாத, உள்ளத்துக்கு வெறுப்பு ஏற்படாத, சலிப்பு ஏற்படாத ஒரு இடம்தான் அந்த காபத்துல்லா, அந்த மதீனா முனவரா, அந்த புனித ஸ்தலங்கள். நமக்கு ஒரு நாள் 24 மணித்தியாலம் எங்கும் செல்லாமல் வீட்டில் இருப்பதே போரிங். கொரோனாவுடைய தாக்கம் வந்தது 2-3 மாதங்கள் 5 மாதங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது சிலர் சொல்லுகிறார்கள், பைத்தியம் பிடிக்க பார்க்கிறது, வீடே வெறுக்கிறது, வீட்டிலே போரிங். ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய வீடு காபத்துல்லா, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் 100 வருடங்கள் ஆயுளை கொடுத்து 100 வருடமும் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே இருந்தாலும் அவருக்கு வெறுக்காது, அவருக்கு அது சலிக்காது. அம்னாக வைத்திருக்கிறான், அது ஒரு பாதுகாப்புக்குரிய, நிம்மதிக்குரிய, ஒரு ரிலாக்ஸ் ஆன ஒரு இடம். எந்த அளவென்றால், முன்னே காலத்திலே முஷ்ரிக்கீங்கள், இணை வைக்கக்கூடியவர்கள் காபத்துல்லாவுக்கு வருவது தடை செய்யப்பட முன்னால் பெரும்பெரும் குற்றங்களை செய்துவிட்டு, கொலை செய்யப்பட வேண்டிய குற்றங்களை கூட செய்துவிட்டு வந்து தொங்கிக் கொள்வது காபாவுடைய திரையில். காபாவுடைய திரையிலே தொங்கிக் கொள்வார்கள், ஏன் தெரியுமா? அந்த காலத்திலேயே காபத்துல்லா தடுக்கப்பட முன்னால், அதாவது நபியவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்னால் கூட மதிக்கப்பட்ட ஒரு இடம், ஏன் அங்கு வந்து அவர்கள் தொங்கிக் கொள்வது, ஒட்டிக்கொள்வது? அந்த இடத்தில் அவர்களை யாரும் பழிக்கு பழி வாங்க முடியாது. எனவே இஸ்லாத்துடைய வருகை, நபியவருடைய வருகைக்கு முன்னாலேயே ஒரு மதிக்கப்பட்ட இடமாக, அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்திய முதலாவது அல்லாஹ்வுடைய புனிதஸ்தலம் உலகத்திலே மக்களுக்காக நிறுவப்பட்ட புனிதஸ்தலங்களிலே அல்லாஹ்வுடைய மாளிகைகளிலே முதலாவதாக அமைக்கப்பட்டது மக்கா உடைய பழைய பெயர் தான் பக்கா. அதிலே அமைந்திருக்கக்கூடிய முபாரக்கான பரக்கத்தான மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த புனிதஸ்தலம். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய நீயத்தை உண்மையாக மனதில் வைத்து நம்முடைய நிலைமையை பார்க்காமல், நான் ஏழை, நான் கூலி தொழிலாளி, நான் மேசன் பாஸ், நான் த்ரீ வீல் டிரைவர், நான் நாட்டாமை, நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கின்றவன், நான் ஹோட்டலில் ஒரு வெயிட்டர், நான் ஒரு குக் என்று நம்முடைய நிலைமைகளை பார்த்து முடிவெடுக்காமல், அல்லாஹ் நிச்சயம் எனக்கு காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவான் என்ற நீயத்துடனும் முயற்சியுடனும் துஆவுடனும் இருந்து மௌத்தாகினாலும், ஹதீஸுடைய கருத்து வந்திருக்கிறது, உண்மையான உள்ளத்தோடு யார் எதற்காக நீயத்து வைக்கிறாரோ அந்த நீயத்தை அடைந்தவராக மரணிப்பார். தெளிவாக ஒரு ஆதித்தனார்கள் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நீயத்தோடு வாழ்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று நான் என்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய உயிரை நான் மாய்த்துக் கொள்ள வேண்டும், உயிர் போகும் வரை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் போராட வேண்டும் என நீயத்து வைத்து, அவர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய படுக்கையில் மரணித்தாலும் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பார், அந்த கூலியை கொடுப்பார். கண்ணியமானவர்களே, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இன்னும் காபத்துல்லாவை பார்க்கவில்லை, நசீபில்லை. எத்தனையோ லட்சாதிபதிகள் இன்னும் போகவில்லை, ஆனால் கோப்தி வேலை செய்கின்ற கோப்தி ஹஜ்ஜு முடித்திருக்கிறார். அங்கு போய் ஹாஜியருடைய பேக்கேஜ்களை அங்குமிங்கும் தூக்கி கொண்டு சென்று பொருள் வாங்குவதற்கு வேலைக்கு கூட்டிக் கொண்டு போகின்ற எத்தனையோ பேர் ஹாஜிகள், வடை வியாபாரி ஹாஜ், பேமெண்ட் வியாபாரி ஹாஜ், அவர்களை கடமை இல்லை, கடமை இல்லாதது என்பதனால் செய்தால் நிறைவேறாது என்பதும் இல்லை, கடமை இல்லாத ஒருவர் ஹஜ் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது கிடையாது. பாவியாக மாறுவார் கடமையானவர் செய்யாவிட்டால். ஆனால் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய ஆசை இருக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய தேட்டம் இருக்க வேண்டும், அல்லாஹ் அந்த எண்ணத்தை பொறுத்து நசீபாக்குவார். ஒரு கோப்தியுடைய நிகழ்வை சொல்லியுடைய பிரதானமான தலைப்பை நான் ஆரம்பிக்கிறேன். கோப்தியாக சம்பளத்துக்கு வேலை செய்கின்றவர் மனதில் ஒரு ஆசை வந்தது, நானும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், மனைவியோடு போக வேண்டும். கணவனும் மனைவியும் வீட்டில் ஒரு பெரிய ஒரு குடம், குடத்தை எடுத்து அதனுடைய வாய்ப்பகுதியை உண்டியல் போன்று செய்து அதை மறைத்து உண்டியலாக மாற்றி பெரிய ஒரு குடம், ஹஜ்ஜுடைய நீயத்தில் கொஞ்சம் பணம் சேர்த்து வருவோம், ஒரு ரூபாய், ஐந்து ரூபாய், பத்து ரூபாய், இருபது, இருநூறு, ஐநூறு, ஆயிரம் சேர்த்து வந்தார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன காலம் 5000 ரூபாய் நோட் வர முன்னால் சேர்த்து வந்து பல வருடங்களாக ஹஜ்ஜுடைய கனவிலே முட்டி சேர்க்கிறார்கள், துஆவும் செய்கிறார்கள், நிறைகிறது முட்டி, பெரிய குடம். இது ஆதாரபூர்வமான நிகழ்வின் படிப்பினைக்கு சொல்கிறேன். நீயத்து எண்ணம் கவலை தேட்டம் இருந்தால் அல்லாஹ் யாரையும் அனுப்புவான். தேட்டமும் நீயத்தும் இல்லாவிட்டால் முழு உலக மட்டத்திலே வியாபாரம் செய்வார் கோடீஸ்வரர், காபத்துல்லாவை பார்க்காமலே மௌத்தாகி விடுவார். முட்டியை உடைத்தால் அந்த காலத்திலே, அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன காலத்திலே ஒருவருக்குரிய செலவு 3.5 லட்சம், சொந்த செலவு உட்பட 4 லட்சம், சொந்த செலவு உட்பட 4 லட்சம், 8 லட்சம் இருந்தால் போய் வரலாம். 2 பேருக்கு உடைத்து பார்க்கிறார்கள், அல்லாஹ் பரக்கத்தை செய்திருப்பான். அன்பானவர்களே, கிட்டத்தட்ட 5 லட்சம் அதற்குள் இருந்தது, பல வருடங்கள் சேர்த்தது. 5 லட்சத்தை வைத்துக் கொண்டு இப்ப ஒருவருக்கு போகலாம், இன்னும் ஒருவருக்கு கொஞ்சம் ஷார்ட் ஆகிறது, கணவன் மனைவியும் போக வேண்டும், வைத்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடினார்கள், மஷூரா பண்ணினார்கள். உம்மா பாப்பாவுடைய ஆசை 3 லட்சம் நாங்கள் சேர்ந்து பங்கு போடுவோம், 8 லட்சம் ஆக்குவோம், 7 லட்சம் டிராவல்ஸுக்குரியது, 1 லட்சம் 50-50,000 இவர்களுக்குரியது சொந்த செலவு கொடுத்து இன்று வரைக்கும் ஆஜியாக நடமாறி கொண்டிருக்கிறார்கள். மனைவி வாசாயிட்டார்கள், கணவர் இருக்கிறார். கனிமொழி முட்டி சேத்தாட்சிக்கு போனார்கள். சேட்டமும் ஆசையும் ஒரு பகுதி அதற்காக ஒதுக்குவோம், வாகனம் வாங்க சேர்க்கிறோம், வீடு கட்ட சேர்க்கிறோம், திருமணத்துக்கு சேர்க்கிறோம், கட்டாயமான செலவுகள் வேறுபடையும் கனிமொழி மேலதிகமான ஆடம்பர செலவுகளை குறைத்து கனிமொழி ஹஜ்ஜுக்கு செலவு 10 லட்சம் 15-20 லட்சம் இப்பொழுதும் 20 லட்சம் ஏன் பெருமதி குறைந்திருக்கிற நம்முடைய நாணயத்துடைய 10 லட்சம் மேக்சிமம் இருந்தது. ஹஜ் முடிக்காத கோடீஸ்வரர் கனிமணி அதைவிட கூடுதலாக செலவழிக்கு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் யூகே போன்ற ட்ரிப்புகளுக்கு பிக்னிக் போவதற்கு செலவழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போகின்ற ஆசை இல்லை, நாடு நாடாக குடும்பம் சகிதம் ட்ரிப் போய் கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு ஒரு பரிதாபமான நிலைமை அவருடைய. இன்னும் ஹஜ்ஜுக்கு போகவில்லை, ஆனா எல்லா கண்டங்களுக்கும் ட்ரிப் போய் இருக்கிறார். என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் அன்பானவர்களே? மேலதிகமான பணங்களை இப்படியான வணக்கத்துக்கு புனிதமான விடயங்களுக்கு சேர்ப்போம். இப்பொழுது தலைப்புக்கு வருகிறேன். ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள், போக கிடைக்காதவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகளை நாளாந்தம் அடையலாம். இதனுடைய பிரதானமான தலைப்பு நான் சொல்லுகின்ற விடயங்களை நம்பருக்கு சொல்வேன், அந்தந்த நம்பரோடு நீங்கள் மனதிலே பதிய வைத்தால் அனைத்தும் நாளாந்தம் செய்ய வேண்டிய ஒன்றை தவிர மற்ற எல்லாம் 2 விடயங்கள், ஒன்று வாராந்தம் இன்னும் ஒன்று வருடாந்தம், 2 தவிர மற்ற எல்லா அமல்களும் நாளாந்தம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகள் கிடைக்கின்ற இபாதத்துகள் நமக்கு காட்டி தரப்பட்டிருக்கின்றன. கவனமாக கேட்டுக்கொள்வோம். கடமை நிறைவேறாது, அது போன்ற நன்மை. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கும் போட்டோ காப்பிக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஜப் அப்ளை பண்ண வேண்டுமா, விசாவுக்கு போ அப்ளை பண்ண வேண்டுமா, அதுக்குரிய ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கப்பட வேண்டும். சில வேலை போட்டோ காப்பியை வைத்து ஒன்று செய்ய முடியாது. அது போன்ற அஜ்ஜு போன்ற உம்ரா போன்ற சில காப்பியான நன்மைகள் போனிலும் இருக்கிறது. ஒரிஜினல் போன் காப்பி போன் அதனுடைய காப்பி அது போன்றது. ஆனால் அதுவல்ல, அதை போன்ற நன்மை கிடைக்கும். முதலாவது வருடாந்தம் அடைய முடியுமானது, அது வசதி உள்ளவர்கள் அதை செய்து கொள்ளலாம். ஆனால் இதனுடைய மற்ற காரியங்கள் சமூக பணிகள், ஏழை எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இவர்களுடைய பசி பட்டினி இந்த தேவைகளுக்கும் நாம் நம்முடைய பணத்திலிருந்து ஒதுக்க வேண்டும். சதக்காத்திலும் பேணலாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அன்சாரி பெண்களில் ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போக வேண்டியவர், அந்த நபியவர்களுடைய ஹஜ்ஜிலே கலந்து கொள்ளவில்லை. நபியவர்கள் இந்த அளவுக்கு மார்க்கத்திலே கவனமாக இருந்தார்கள். ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு வர வேண்டிய கேட்டகரியில் உள்ளவர் வரவில்லை, கேட்கிறார்கள். அந்த அன்சாரி பெண்ணிடம் கேட்கிறார்கள், எங்களோடு ஹஜ் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன தடை? அந்த பெண் சொன்னார், எங்களுக்கு உள்ளது 2 பிராணிகள், 2 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகத்திலே என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள். மற்ற ஒட்டகம் எங்களுடைய வீட்டு எங்களுடைய தோட்டங்களுக்கு எங்களுடைய விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு ஒட்டகம், என்னுடைய தொழிலுக்கான ஒட்டகம், அதை கொண்டு அதிலே நான் ஏறி பயணிக்க முடியாது, எனவே நான் உங்களோட ஹஜ்ஜுக்கு வரவில்லை. அன்பானவர்களே, நபியவர்கள் அந்த பெண்ணுக்கு சொன்னதுதான் இந்த ஹஜீஸ் எல்லோருக்குமானது. சொன்னார்கள், என்னோடு ஹஜ்ஜு செய்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காது, கிடைக்கவில்லை,
என்று அர்த்தம் சொன்னார்கள். நீங்கள் ரமலானிலே ஒரு உம்ரா செய்யுங்கள், அது என்னோடு ஹஜ்ஜ் செய்ததற்கு ஈடானது. ரமலானில் ஒரு உம்ரா செய்வது என்னோடு ஹஜ்ஜ் செய்வதற்கு ஈடானது. வேறு ஹதீஸிலே வந்திருக்கிறது, ரமலானிலே உம்ரா செய்வது பொதுவாக ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். இதற்கு இமாம்கள் சொல்வார்கள், ரமலானிலே உம்ரா செய்துவிட்டு ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்து கொண்டு நானும் ஹஜ்ஜ் செய்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பதல்ல, அதற்கு ஈக்குவலான ஒரு நன்மை கிடைக்கும், நிகரான நன்மை. இது முதலாவது. இரண்டாவது, வாராந்தம் ஹஜ்ஜுடைய நன்மை. ஒவ்வொரு வாரமும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை. அந்த ஹதீஸ் என்ன? இன்னலக்கும் இன்னலக்கும் ஃபி குல்லி ஜுமாத்தின் ஹஜ்ஜதன் வ உம்ரா. உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு உம்ராவுடைய நன்மையை அடையலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை அடையலாம். ஹஜ்ஜுடைய நன்மை எப்படி கிடைக்கும்? ஜும்ஆவுக்கு உரிய நேரத்துக்கு வருவது. அல் ஹஜீர் என்று சொன்னார்கள், ஹஜீர் அல் ஹாஜிரா என்ற வார்த்தை தெரியுமா? ஜும்ஆவுக்கு அதான் சொல்வதற்கு சற்று முன்னால் சமூகம் அளிப்பது. அரபு ஹுத்பாவில் அல்ல, இக்காமத்து சொல்லும் பொழுது அல்ல, அல்ல ஒரு ரக்கா திண்டி வருவதல்ல. ஜும்ஆவுக்கு ஹாஜிரா ஹஜீர், ஜும்ஆவுக்கு அதானை மஸ்ஜிதில் இருந்து கொண்டு கேட்பது. இது ஹஜ்ஜுடைய நன்மை பெற்று தரும். ஜும்ஆ தொழுதுவிட்டு வெள்ளிக்கிழமையுடைய அசர் தொழுகையை எதிர்பார்த்திருப்பது உம்ராவுடைய நன்மை பெற்று தரும். இரண்டாவது சொல்லிவிட்டேன், ஹஜ் உம்ரா இரண்டையும் இணைத்துக் கொண்டு போகிறேன். வாராந்தம் வெள்ளிக்கிழமையில் ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு உம்ராவுடைய நன்மையை அடையலாம். ஜும்மாவுடைய நேரத்துக்கு அதானை மஸ்ஜிதில் இருந்து கொண்டு செவிமடுத்தால் அசரும் தொழுதால். மூன்றாவது, நாலாந்தம். நாலாந்தம் என்ன? ஃபரலான தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு செல்வது. இது பல்வேறுபட்ட ரிவாயத் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று, யார் ஒருவர் ஒரு தொழுகைக்காக விசேஷம் என்ன தெரியுமா? வீட்டிலிருந்து வுது செய்து கொண்டு, வீட்டிலிருந்து வுது செய்து கொண்டு, கடையில் இருந்தால் வுதுவுடன், வேலைக்காலத்திலிருந்து வுதுவுடன், சந்தர்ப்பம் இருந்தால் வுதுவுடன் யார் செல்வாரோ அவருக்கு பரிபூர்ணமான ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். டெய்லி செய்கின்ற விடயங்கள் ஹஜ்ஜுடைய அந்தஸ்தை பெற்று தருகிறது என்ற எண்ணத்தோடு ஒரு தடவையாவது மஸ்ஜித் கொண்டிருக்கிறோமா? நான்காவது, அதனோடு சம்பந்தப்பட்ட அடுத்த பகுதி, யார் ஒருவர் ஒரு நஃபிலான வணக்கத்துக்காக துஹா சொல்வதற்காக பஜாருக்கு வருகிறோம், கடைக்கு முதலாவது போகாமல் நேராக மஸ்ஜிதுக்கு வந்தோம், வுது செய்தோம், பஜாருக்கு வரும்பொழுது மஸ்ஜிதுடைய டாய்லெட்டை பாவிக்கிறோம், முகங்காய்கள் கை கால்களை கழுவிக்கொண்டு போகிறோம், பாடிவாஷ் எடுக்கிறோம், அதே மஸ்ஜிதுக்கு வந்து வுதுவையும் செய்து உள்ளே வந்து யாத்திகாவுடைய நியத்தோடு வந்து அங்கே துஹாவுடைய இரண்டு நான்கு ரக்காத்துகளை தொழுது விட்டு போனால் துஹா தொழுகை என்று தனியான ஹதீஸ் வந்திருக்கிறது, சுன்னத்தான தொழுகை என்றும் வந்திருக்கிறது. நான்காவது, சுன்னத்தான தொழுகை ஒன்றை தொழுவதற்காக மஸ்ஜிதுக்கு யார் செல்வாரோ அவருக்கு பரிபூர்ணமான உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். ஐந்தாவது, அதே மஸ்ஜிதோடு இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது, யார் ஒருவர் துஹா தொழுகைக்காக, மேலே பொதுவான சுன்னத், பொதுவான சுன்னத், அதை எப்படி அமைத்துக் கொள்ளலாம்? வுது செய்தோம், வுது செய்து விட்டு வேறு தொழுவதை கொண்டு தொழுகை இல்லை, ஹையத்துல் வுது இருக்கிறது, வுது செய்து விட்டு வுதுவுடைய காணிக்கை தொழுவதற்காக மஸ்ஜிதுக்குள்ளே வந்து அந்த காலை தடுத்து வைக்கிறோமே அது உம்ராவுடைய நன்மை பெற்று தரும். அதே மஸ்ஜிதில் கொண்ட பிறகு தஹியத்துல் மஸ்ஜித் இருக்கிறது, மஸ்ஜிதுடைய காணிக்கை, அதற்கு இரண்டரை ரக்அத் தொழுதால் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். என்னென்ன சுன்னத்தான தொழுகைகளுக்கு வந்தோமோ உம்ராவுடைய நன்மை. வருடாந்தம் நோம்பில் உம்ரா ஹஜ்ஜுடைய நன்மை நபியோடு, வாராந்தம் ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு ஹஜ் ஒரு உம்ராவுடைய நன்மை, நாலாந்தம் பரந்தான தொழுகைக்கு உதவுடன் வரும் பொழுது ஹஜ்ஜுடைய நன்மை, நாலாந்தம் சுன்னத்தான தொழுகைகளுக்காக மசூதிக்கு வரும் பொழுது உம்ராவுடைய நன்மை, நாலாந்தம் துஹாவுடைய தொழுகைக்காக வேண்டி பஜாருக்கு வந்தவர்கள் முதலாவது வந்து ஒரு நான்கு ரக்காத் துஹா சூரியன் உதித்து ஒரு 20 நிமிடங்களுக்கு பின்னால் அந்த நேரம் ஆரம்பிக்கிறது. லுஹருடைய அதானுக்கு ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்னால் வரைக்கும் சொல்லலாம். கண்ணியமானவர்களே, ஐந்தாவது மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டதுதான், ஆனால் சுபஹுத் தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. யார் ஒருவர் சுபஹுத் தொழுகை இமாம் ஜமாத் மன் ஸல்லல் கதாத் ஃபீ ஜமா மன் ஸல்லா ஸலாத் அஸ்ஸுப்ஹி ஃபீ ஜமா மன் ஸல்லா ஸுப்ஹ ஃபீ ஜமா பல வார்த்தைகள், ஏதோ சுபஹுத் தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு சுன்ன கஅத யஸ்குருல்லாஹ் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறார், காலை மாலை அவராதிகளை ஓதுகிறார், குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுகிறார், அப்படியே சூரியன் உதிக்கும் வரைக்கும் மஸ்ஜிதில் இருக்கிறார். சூரியன் உதிக்கும் வரைக்கும் மஸ்ஜிதில் இருந்து சூரியன் உதித்து அந்த ஒரு ஈர்த்தி அளவு உயர்வது, அதாவது சூரியன் உதித்து குறைந்தது 20 நிமிடங்களுக்கு பின்னால், சூரியன் உதித்து 20 நிமிடங்களுக்கு பின்னால் யார் இஷ்ராக்குடைய தொழுகை தொழுவாரோ, இஷ்ராக்குடைய தொழுகை வேறு, துஹாவுடைய தொழுகை வேறு, இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுவாரோ அவருக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும். கண்ணியமானவர்களே, சுபஹ் தொழுது விட்டு அதை இடத்துல அமர்ந்து திக்ர், சூரிய உதித்த பிறகு ஒரு 20 நிமிடங்களுக்கு பின்னால் இஷ்ராக் 2 ரகாத் ஹஜ்ஜுடைய நன்மை. இந்த சிறப்பு பல்வேறுபட்ட அறிவிப்புகளில் வந்திருக்கிற சாராம்சம் இதுதான். சுபஹ் தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டு அந்த இடத்திலே சூரியன் உதிக்கும் வரைக்கும் திக்ர் திலாவத்தில் ஈடுபட்டு விட்டு சூரியன் உதித்து ஒரு 20 நிமிடங்களுக்கு பின்னால் இஷ்ராக்குடைய தொழுகை தொழுது விட்டு சென்றால் அங்கே அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை. இமாம்கள் எழுதுவார்கள், நாம் ஜமாத்தோடு தொழுகிற ஆண்கள் மஸ்ஜிதிலே பெண்களுக்கும் இது கிடைக்குமா கிடைக்காதா, பெண்களுக்கு நபியவர்கள் தொழுவதற்கு சிறந்த இடமாக சொன்னது அவருடைய வீடு வீட்டிலே தொழுகை. எனவே பெண்களும் வீட்டில் இந்த அமலை செய்கின்ற பொழுது பெண்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கும். யார் யாருக்கு எந்த இடத்தில் இமாம் ஜமாத்தோ அந்த இடத்தில் தொழுது கொண்டு அந்த அமலை செய்தால் கிடைக்கும். ஆறாவது, அதுவும் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டது, மஸ்ஜிதிலே அதற்கான ஏற்பாடும் இருக்கிறது. ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகிறார், மஸ்ஜிதுக்கு பொதுவாக சொல வருவது என்பது நாம் நியத்து வைக்க தேவையில்லை, நியத்து வைத்தோம் இந்த நன்மைகளுக்காக. மஸ்ஜித் என்றாலே முதலாவது அமல் தொழுகைதான், சுஜூது செய்யும் தலம், தொழுகையை யாரும் நினைத்துக் கொண்டு வருவதில்லை. ஆனால் மேலதிகமான சில அமல்கள் இருக்கின்றன. ஒருவர் மஸ்ஜித் மன் கதா இலல் மஸ்ஜித் அல இலா மஸ்ஜித் லா யுரீது இல்லா யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிம மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஏதாவது நல்ல விடயத்தை ஒரு இல்மை கற்றுக்கொள்வேன், மஸ்ஜிதிலே நடைபெறுகின்ற இல்முடைய தாலீமுடைய சபையிலே உட்கார்ந்து நான் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வேன், அல்லது எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்ற நியத்திலே யார் வருகிறாரோ அவருக்கு நபியவர்கள் சொன்னார்கள், 3 தடவை உறுதிப்படுத்தினார்கள் வந்திருக்கிறது, அவருக்கு பரிபூர்ணமான ஹாஜ் உம்ரா செய்தவருடைய நன்மை கிடைக்கும். சின்ன சின்ன அமல்கள், வந்தோம் சொல்லுதோம் ஒரு பயான் நடக்கிறது, உட்கார்ந்தோம் 2 ஹதீஸை கேட்டோம், வந்தோம் நபியவர்களுடைய ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது, குர்ஆனுடைய விளக்கம் வாசிக்கப்படுகிறது, சஹாபாக்களுடைய வரலாறு வாசிக்கப்படுகிறது, சதக்காவுடைய சிறப்பு வாசிக்கப்படுகிறது, அமல்களுடைய சிறப்புகள் வாசிக்கப்படுகின்றன. அதிலே உட்கார்ந்து எனக்கு ஒரு 5 நிமிடம் தான் அமர முடியுமா, அமர்ந்து ஒரு 3 ஹதீஸை கேட்டுவிட்டு நான் வருவேன், குறைந்தது ஒன்றும் ஒன்று ஒரு மஜ்லிஸும் இல்லாத நேரமா, அப்படியான ஒரு தொழுகையா, வந்தேன் ஹசரத்திடம் ஒரு விடயத்தை படித்துவிட்டு போவேன், பள்ளி இமாமிடம் ஒரு விடயத்தை கற்றுவிட்டு போவேன், இமாம் இல்லாவிட்டாலும் இமாம் லீவில் இருந்தாலும் கற்காவிட்டாலும் அந்த நீயத்துக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். கற்பது சந்தர்ப்பம் இருந்தால், நீயத்துக்கு நியத்து வைத்து வைத்து அந்த சபையிலே உட்காராமல் ஓடவும் கூடாது. நியத்து வைத்து அந்த சபை இருந்தால் உட்கார வேண்டும். ஏழாவது கண்ணியமானவர்களே, இவ்வளவு நேரம் சொன்ன விடயங்கள் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஏழாவது அஹ்லாக் சம்பந்தப்பட்ட விடயம், பண்பாடு சம்பந்தப்பட்ட விடயம். அதில் முதலாவது என்ன, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது. தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது. ஒரு மனிதர் வந்தார், ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யார் சொல்லலாம், எனக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகத்துக்கு போராட செல்ல சரியான விருப்பம், அஷ்டஹி சரி விருப்பம், அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதற்காக வெளியாக வேண்டும் சரி விருப்பம், போய்கொள்ளே அது நிலைமை. என்ன நிலைமை, போய்கொள்ளே வசதி இல்லை, வாகனம் இல்லை உண்டு, அதற்குரிய செலவுகளுக்குரிய வசதி இல்லை, போகின்றதற்குரிய ஏற்பாடு இல்லை. உண்மையை சொன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆசை வைக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட செல்ல, செல்ல முடியவில்லை என்று கவலைப்படுகிறார், கைசேலப்படுகிறார், அவருக்கு பரிசாக, அப்படிப்பட்டவர்களுக்கு பரிசாக நபியர்கள் கேட்டார்கள், உன்னுடைய பெற்றோர்களில் இருவரோ இருவரில் ஒருவரோ ஹயாத்தோடு இருக்கிறார்களா? ஆம், யார் சொல்லலாம், அப்பா மௌத்து உம்மா ஹயாத், உம்மா ஹயாத்தோடு போ, நீங்கள் சென்று அல்லாஹ்வுக்காக உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்தீர்கள் என்றால், பல ரிவாயத்தம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி உம்மாவை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால், தாய்க்கு நீங்கள் தியாகம், இன்னொரு வார்த்தை வந்திருக்கிறது, அந்த தியாகம் செய்கின்ற வார்த்தை வந்திருக்கிறது, கஷ்டப்பட்டு பாடுபட்டு நேரம் ஒதுக்கி உங்களுடைய தாய்க்கு நீங்கள் நல்ல பணிவிடை செய்தால், அவர் ஆசை வைத்தது அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை மாத்திரம். நபியர்கள் மேலதிகமாக ரெண்டு பரிசை சொன்னார்கள், அந்த ஹாஜ்ஜுன் வ முஜாஹிதுன் வ மாத்தமிர், அந்த முஜாஹிதுன் வ ஹாஜ்ஜுன் வ மாத்தமிர், உங்களுக்கு தாய் தந்தையுடைய பணிவிடையிலே மூன்று நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்ற தியாகியுடைய நன்மையும் கிடைக்கும், ஹஜ் செய்தவருடைய ஹஜ்ஜுடைய நன்மையும் கிடைக்கும், உம்ரா செய்யக்கூடியவருடைய உம்ராவுடைய நன்மையும் கிடைக்கும். த்ரீ இன் ஒன், த்ரீ இன் ஒன் சொல்லுவோம், ஒன்றுக்குள் மூன்று. எட்டாவது, அதுவும் பெற்றோரோடு சம்பந்தப்பட்டதை சொன்னேன், பெண்கள் கணவன்மாரோடு சம்பந்தப்பட்ட விடயத்திலும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகளை அடையலாம். பெண்கள் கணவன்மார்களுக்கு செய்கின்ற பணிவிடையால் இந்த நன்மை அடையலாம். அஸ்மா பின்தி யஸீத் அல் அன்சாரியா ரழியல்லாஹு அன்ஹா வந்தார்கள், அன்சாரி பெண்மணி அஸ்மா பின்தி யஸீத் ரழியல்லாஹு அன்ஹா, சஹாபாக நபி அவர்கள் எங்களோடு இருக்கும் பொழுது வந்தார்கள், யார் சொல்லலாம், பெண்கள் சார்பாக உங்களிடம் ஒரு தூதுவராக வந்திருக்கிறேன். அவர்கள் பேசிய விடயத்துடைய சாராம்சம் என்ன தெரியுமா, யார் சொல்லலாம், அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்பினான், ஆண்களும் ஏற்றுக்கொண்டார்கள், பெண்களாகிய நாங்களும் ஏற்றுக்கொண்டோம், உண்மையான மார்க்கத்தை தந்து அனுப்பினான், ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் நீங்கள் நபி என்று சொல்லிக் கொண்டு வந்து சொல்ல வந்தார்கள். ஆண்கள் பாருங்கள், இமாம் ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு போகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இப்போ அடைச் செல்கிறார்கள், நோயாளிகள் எங்கு நோயாளி இருந்தாலும் தேடி தேடி நோயாளிகளை சேமம் விசாரிக்க செல்கிறார்கள், ஜும்மாவிலே கலந்து கொள்கிறார்கள், போதாதத்துக்கு அடிக்கடி ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், உம்ராவுக்கு போகிறார்கள். ஏன் அந்த பெண்மணி ஹஜ் உம்ராவுக்கு பெண்களுக்கும் போகலாம், ஆனால் ஒன்று இருக்கிறது, ஒரு பெண் மகரம் இல்லாமல் பயணம் போகக்கூடாது என்று எங்களுக்கு அந்த ஆண்களுக்கு இருக்கின்ற சுதந்திரம் இல்லை, ஆண்கள் போன நினைத்த நேரத்தில் போக முடியாது, மகரம் தேவை, அது கேட்கவில்லை, அது வேறு ஹதீஸில் வருகிறது. யார் சொல்ல, சுருக்கம் என்ன தெரியுமா, எல்லாவற்றையும் சொல்லி காட்டி ஒவ்வொன்றாக இந்த நன்மை அவர்கள் ஆண்கள் செய்கிறார்கள், ஆண்கள் செய்கிறார்கள், ஆண்கள், நாங்கள் வீட்டுக்குள் மஹ்சூராத் வமஹ்சூராத், வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறோம், எங்களுடைய ஆண்கள் ஹஜ்ஜுக்கு போனால் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகினால் அவருடைய பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்க்கிறோம், அவர்களுடைய ஆடைகளை துவைக்கிறோம், அவருடைய ஆடைகளை நெய்து கொடுக்கிறோம், தைத்து கொடுக்கிறோம், அவருடைய மிருகங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்களுடைய ஆண்களுடைய எல்லா வேலைகளையும் நாங்கள் இருந்து வீட்டுக்குள் இருந்து செய்து கொண்டிருக்கிறோம். கேட்டார்கள் கேள்வி, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, இந்த கூலிகளில் எல்லாம் எங்களுக்கு என்ன பங்கு கிடைக்காதா? ஆண்கள் செய்வது ஆண்களுக்கு மாத்திரமா? பெண்களுக்கு செய்ய முடியாததை எல்லாம் ஆண்கள் செய்கிறார்கள், இப்ப நாங்க என்ன செய்ய? கேள்விக்கு பதிலளிக்க முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை திரும்பி பார்த்து சொல்லி கேட்டார்கள் சபையிலே, யாராவது ஒருவர் உங்களுடைய உள்ளத்திலே இப்படி ஒரு பெண்மணி கேள்வி கேட்பார், தீனுடைய விடயத்திலே இப்படியான விளக்கத்தை கேட்பார் என்று உங்களுடைய எண்ணத்தில் உதித்ததா, நினைத்து பார்த்தீர்களா? சஹாபாக்க சொன்னார்கள், யார் சொல்லுதா, ஒரு பெண்மணி இந்த அளவு சூரநோக்கோடு இந்த அளவு விளக்கமாக இந்த அளவு ஆழமான கேள்வியை கேட்பார் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. சொன்னார்கள், பெண்ணே, சகோதரியே, தாயே, உனக்கு பின்னால் இருக்கின்ற சகல பெண்களுக்கும் அந்த பெண் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு விடயத்தை சொன்னார். யார் சொல்லலாம், இது என்னுடைய அபிப்பிராயம் மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எந்த பெண்ணும் உங்களோடு இப்படி சந்தித்து இந்த கேள்வியை கேட்க சந்தர்ப்பம் வந்தால் எல்லா பெண்களுடைய அபிப்பிராயமும் கேள்வியும் தான் இது. எல்லா பெண்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணத்தை தான் நான் கேட்கிறேன். எல்லா பெண்களுக்கும் நீங்கள் போய் தூதை மெசேஜை பாஸ் பண்ணுங்கள், இன்ன ஹுஸ்ன தபஉலில் மர்அலி ஜௌஜிஹா, ஒரு பெண் கணவனுக்கு நல்ல முறையிலே கட்டுப்பட்டு நல்லது ஒரு மனைவியாக கணவனுடைய திருப்தியை அடைந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நல்ல பெண்ணாக நல்ல மனைவியாக இருந்தால், அந்த கணவனுடைய பணிவிடையிலே அந்த கணவனை நல்ல முறையிலே திருப்திப்படுத்தினால், நீ சொல்லி காட்டிய அனைத்து அமல்களும் பெண்களுக்கு செய்யாமலே கிடைக்கும், எல்லா கூலிகளும் கிடைக்கும். ஹஜ்ஜா உம்ரா அதுவும் உள்ளடங்கு, என்னுடைய தலைப்பு ஹஜ்ஜும் உம்ராவுடைய நன்மையும் அதுவும் உள்ளடங்குகிறது. கண்ணியமானவர்களே, எட்டாவது அதுவும் அக்லாக், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள், காபத்தில் அவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து, அது சுன்னத்தான தவாஃப், ஒரு மனிதர் வந்து சலாம் சொல்லிவிட்டு, எனக்கு இப்படி அவசரமான ஒரு தேவை இருக்கிறது, நீங்கள் வந்து அதை கொஞ்சம் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும், ஒரு தேவை இருக்கிறது, நீங்கள் தான் வர வேண்டும். அப்படியே தவாஃபை ஆரம்பித்தால் ஏழு சுற்றுக்கள் சுட்டினால்தான் ஒரு தவாஃப் முடியும். இடையிலே நிறுத்திவிட்டு அந்த மனிதரோடு போகிறார்கள். போய் வேலையை முடித்து கொடுத்து விட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு, அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் இவர் மூலம் தேவைப்பட்டது, ஹெல்ப் பண்ணிவிட்டு வந்து தவாஃபை கண்டினியூ பண்ணினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தார் கூட்டிக் கொண்டு போன மனிதருடைய ஒரு பகையாளி, விரோதி, கொஞ்சம் அவருக்கு இவருக்கு பிடிக்காது, கூட்டிக் கொண்டு போனவர் அவரை இவருக்கு பிடிக்காது. ஹசன் அலி அல்லாஹ் வந்து கேட்டார், என்ன அவரை அவட்ட வேலையை கூட்டிக் கொண்டு போறார், நீங்க தவாஃப் விட்டுட்டு போறீங்க, தவாஃப் விட்டுட்டு அவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, என்ன இது? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவர் பிறருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்வாரோ, சென்று இவருடைய முயற்சியினால் இவரின் காரணமாக அவருடைய தேவை நிறைவேற்றப்பட்டால் அந்த ஹெல்ப் பண்ணிய மனிதருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். போனார், ஹெல்ப் பண்ண முயற்சித்தார், ஹெல்ப் பண்ணி அவருடைய தேவையை முடித்துக் கொடுக்க கிடைக்கவில்லை, அவருக்கு எந்த ஹெல்ப்புமே செய்ய கிடைக்கவில்லை. போனார், போய்விட்டு திரும்பினார், அவருடைய தேவை நிறைவேறாவிட்டாலும் சென்ற மனிதருக்கு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். நான் பாருங்கள், தவாஃபை இடையிலே நிறுத்திவிட்டு அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்து விட்டு வந்து தவாஃபையும் கண்டினியூ பண்ணுகிறேன், ஹஜ்ஜுடைய நன்மையும் அடைந்து விட்டேன். கண்ணியமானுடைய ஒன்பதாவது அதுவும் தொழுகையோடு இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகள், சலாம் கொடுத்தவுடன் ஓடுகின்றவர்களுக்கு அது கிடைக்காது. சலாம் கொடுத்தவுடன் ஓடுகிறோமே, அந்த ஓட்டம் இருக்கிறது, ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் பரவாயில்லை. அந்த சலாம் கொடுத்தவுடன் எழும்புவது என்பது சுன்னத்துக்கு ஆகப்பெரிய மாற்றம். சலாம் கொடுத்தவுடன் ஒருவர் எழும்புவார் என்றால் ஒரு அத்தியாவசிய தேவை உள்ளவராக இருக்கும், அல்லது லுஹரோடு அசரை ஜம்மு செய்து சேர்த்து தரக்கூடிய ஒரு பிரயாணியாக இருக்கும், அல்லது ஒரு பிரயாணியாக இருக்கும். வேறு எந்த தேவையும் இல்லாமல் சலாம் கொடுத்தவுடன் எழும்பி போவது நபி அவர்களுடைய முறைக்கு மாற்றம். அந்த போகின்ற போக்கு நமக்கு அஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை அப்படியே வேஸ்ட் ஆக்குகிறது, மிஸ் ஆக்குகிறது. ஏழை சஹாபாக்கள் நபி அவர்களிடம் வந்தார்கள். இறுதி கட்டம் யார சொல்லுதா, செல்வந்தர்கள், வசதி உள்ளவர்கள் நன்மையை கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள். எல்லா நன்மைகளும் எங்களை போன்று தொழுகிறார்கள், எங்களை போன்று நோன்பு நோக்கிறார்கள், எங்களை போன்று திக்ர் செய்கிறார்கள், எங்களை போன்று எங்களால் முடியுமான எல்லாவற்றையும் செய்கிறார்கள், மேலதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார்கள், அவர்களிடம் மேலதிகமான வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு போகிறார்கள், உம்ராவுக்கு போகிறார்கள். எங்களால் செய்ய முடியவில்லை யார சூழல்லா, ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை, உம்ராவுக்கு போக வசதி இல்லை. கேள்வி கேட்கப்படுகிறது மதீனாவில், மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போவதற்கு பாரிய செலவு இருக்கிறது. அந்த காலத்துக்கு வாகனம் தேவை, போகின்ற வழியிலே தங்க கட்டுச்சாதனங்கள் தேவை, ஏதோ ஒரு செலவு இருக்கிறது, சிரமம் இருக்கிறது, குடும்பத்துக்கு வருமானம் செலவுக்கு கொடுக்க வேண்டும். பணக்கார சஹாபாக்கள் மேலதிகமாக ஹஜ்ஜு உம்ரா அல்லாஹ்வுடைய பாதைகளை போராடுவது போன்ற அமல்களை செய்கிறார்கள், எங்களுக்கு செய்ய முடியவில்லை யார் சொல்லலாம், என்ன வழி, மாற்றீடு என்ன? அப்படியா, நீங்கள் 5 நேர தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவை வாய்ப்புகளிலே, 100வது தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்முல்கு வலஹு அல்ஹம்து யௌமத்து அலா குல்லி ஷைஇன் கதீர் அது வந்திருக்கிறது, அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் என்றெல்லாம் வந்திருக்கிறது. தொழுகைக்கு பின்னால் செய்கின்ற இந்த தஸ்பீஹாத்துகளும் திக்ருகளும் அந்த நீங்க சொல்லி காட்டிய எல்லா இபாதத்துகளுடைய நன்மைகளையும் உங்களுக்கு அந்த தொழுத இடத்தில் பெற்று தரும். 5 நேர தொழுகையை முடித்துவிட்டு வெளியே போகின்ற பொழுது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையோடு போக வேண்டியவர்கள் சலாம் கொடுத்தவுடன் ஓடுவது நியாயமா? 10வது கண்ணியமானவர்களே, 10வது விடயம், யாராவது ஒருவர் இஷாவுடைய அதை கருத்து அது ஹதீஸாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற வார்த்தையை நான் காண கிடைக்கவில்லை, ஹதீஸாகத்தான் சொல்லப்படுகிறது. யார் இஷாவுடைய தொழுகையையும் மஸ்ஜிதுக்கு அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுவாரோ அவருக்கும் அஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். எனவே 10 விடயங்களை சொன்னேன், அதுல 7 விடயங்கள் இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது, அதில் ஒரு விடயம் வருடாந்தம் அடையக்கூடியது நபி அவர்களோட அஜி செய்த நன்மை, இன்னும் ஒரு விடயம் வாராந்தம் ஜுமாவுக்கு அதானுக்கு முன்னால் அந்த வக்துல் ஹாஜிரா அந்த 12 காலுக்கு அதான் என்றால் குறைந்தது 11:30 11:50 ஒரு 15-20 நிமிடங்களுக்கு முன்னால் மஸ்ஜிதுக்கு சமூகம் அளிப்பவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை, அது வாராந்தம். மற்ற அனைத்துமே 4ஆந்தம், அதில் 3-4 விடயங்கள் அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நன்மைகளை ஹஜ்ஜுடைய ஆசையோடு துவாவோடு ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளோடு ஹஜ்ஜை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான் என்ற நம்பிக்கையோடு அது போன்ற நன்மைகளையாவது அடைந்து வபாத்தாகுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல அஹ்லாக்குகளை தருவாயாக, யா அல்லாஹ் நமக்கு அஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. மௌத்துக்கு முன்னால் அஜி செய்யாமல் நம்மை மௌத்தாக்கி விடாதையா அல்லாஹ். அந்த புனித ஸ்தலங்களை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. அந்த புனித ஸ்தலங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமது கண்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. அந்த புனித ஸ்தலங்களிலே நம்முடைய காலங்களை கழிக்க தௌபி செய்வாயாக. யார் யாரெல்லாம் இந்த வருடம் முழு உலகத்திலிருந்தும் அஜிக்காக சென்றார்களோயா அல்லாஹ், குறிப்பாக நம்முடைய நாட்டிலிருந்து சென்றார்களோயா அல்லாஹ், அனைத்து ஆஜியுடைய அஜிகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய அனைத்து துவாக்களிலும் நமக்கு பங்கு தருவாயாக. அவர்கள் நமக்கு செய்த துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் யார் யாருக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு தேடினார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரும் நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, சுபீட்சமாக்குவாயாக. கிடைத்திருக்கின்ற நிம்மதியை நீ கியாமத்து வரைக்கும் பாதுகாப்பாயாக. கிடைத்திருக்கின்ற உத்தரவாதத்தை கியாமத்து வரைக்கும் பாதுகாப்பாயாக. சிறந்த தலைமைத்துவங்களை ஏற்படுத்துவாயாக. இரக்கமுள்ள தூர நோக்குள்ள தாராள மனசுள்ள தலைமைத்துவங்களை ஏற்படுத்துவாயாக. ஊழல்வாதிகளை தூரமாக்குவாயாக. திருடர்களை தூரமாக்குவாயாக. அந்த மோசடிக்காரர்களை தூரமாக்குவாயாக. அநியாயக்காரர்களை தூரமாக்குவாயாக. மனிதர்களை விட்டு பிழைக்கின்ற பேராசை பிடித்தவர்களை தூரமாக்குவாயாக. பரிசுத்தமானவர்களை அமைச்சர்களாக ஆக்கி தருவாயாக. பரிசுத்தமானவர்களை தலைவர்களாக ஆக்கி தருவாயாக. பரிசுத்தமானவர்களை அதிகாரிகளாக்கி தருவாயாக. குப்பை கூலங்களை அகற்றுவாயாக. அந்த அநியாயக்காரர்களை அந்த துறையை விட்டு ஒதுக்குவாயாக. அவர்களுடைய ஊழல் செய்த பொருட்களை பொருளாதாரங்களை நமது நாட்டு மக்களுக்கு மீட்டுத் தருவாயாக. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் யார் யாரெல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த ஊழல் செய்த பொருட்களை பொதுமக்களுடைய பணங்களை பொதுமக்களுக்கு நீ மீட்டுத் தருவாயாக. இந்த வரிசைகளை கீவுகளை இல்லாமலாக்குவாயாக. பசி பட்டினிகளை இல்லாமலாக்குவாயாக. எல்லா பொருட்களும் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் காலடியில் கிடைக்க தகுதி செய்வாயாக. இந்த சிரமங்களை இல்லாமலாக்கி நம்முடைய நாட்டை முழு உலகத்துக்கு முன்மாதிரியான சுபீட்சமான ஒரு பரக்கத்தான ஒரு முன்மாதிரியான நாடாக மாற்றுவாயாக. ஏற்பட்டிருக்கின்ற ஒற்றுமையை நீ பாதுகாப்பாயாக. அந்த ஒற்றுமையை கெடுக்க வருகின்றவர்களுக்கு நீ அடக்குவாயாக. யார் யாரெல்லாம் இந்த ஒற்றுமையை கெடுத்து மூட்டிவிட முயற்சிக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு மத்தியில் இனி பிளவுகளை ஏற்படுத்துவாயாக. அவருடைய சதிகளை அவர்களுக்கு கேடாகவும் அநியாயமாக தண்டனையாகவும் ஆக்குவாயாக. அவர்களுடைய திட்டங்களை அவர்களுக்கு பாதகமாக்குவாயாக. திட்டம் தீட்டுக்கு திட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் திட்டம் தீட்டக்கூடிய ரப்பே, உன்னுடைய திட்டத்தை நீ நடைமுறைப்படுத்துவாயாக. நம்முடைய நிம்மதியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவாயாக. எல்லா நிலைமைகளிலும் உன் மூலம் உன்னை நம்பினோம் யா அல்லாஹ். உன்னிடத்திலே அழுதோம் யா அல்லாஹ். உன்னிடத்திலே கெஞ்சினோம் யா அல்லாஹ். அந்த அழுகைகளை வீணாக்கி விடாதையா அல்லாஹ். அந்த கெஞ்சல்களை வீணாக்கி விடாதையா அல்லாஹ். அந்த குனூத்துகளை வீணாக்கி விடாதையா அல்லாஹ். அந்த நோன்புகளை வீணாக்கி விடாதையா அல்லாஹ். அந்த இஸ்திகபாரங்களை வீணாக்கி விடாதையா அல்லாஹ். அந்த சலவாத்துகளை வீணாக்கி விடாதையா அல்லாஹ். அதிலே பங்கெடுத்த அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. வா அஹ்ரு தாவானா அல்ஹம்து